இந்த யாத்ராமோ புத்தகத்தை நம்ம ஆரம்பத்திலிருந்து படிச்சுட்டு வரோம். அருமையான புத்தகம். ஆதியாகமம் முடிச்சுட்டு யாத்ராமத்தை நம்ம பார்த்துட்டு வரும்போது அஞ்சாவது அதிகாரத்தை நம்ம இப்ப வந்திருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த காரியம், மோசே வந்து தேவனுடைய அழைப்பு, பரம அழைப்பு பெற்று அவர் ஃபாரோவை போய் பார்த்து சந்தித்து வருதை நம்ம பார்க்கிறோம். ஃபாரோவை போய் சந்தித்து வரும்போது போன வாரம் பார்த்தோம் எவ்வளோ எவ்வளவு தைரியமா போனாரு, ஆனா எவ்வளவு அவமானமா அவர் விரட்டி அடிக்கப்பட்டார். விரட்டி அடிக்கப்பட்டு ஒரு கழுத்தை பிடிச்சு தள்ளுற மாதிரி. கர்த்தரையும் தெரியாது, அவர் பேச்சும் நான் கேட்க போறதில்ல, நான் ஏன் கேட்கணும்னு ஃபாரோ பிடிச்சு தள்ளினதை நம்ம பார்க்கிறோம். இந்த வாரம் வரப்போற வசனங்கள்ல என்ன பார்க்க போறோம்னா, அந்த மீட்டிங்ல நடந்த ஒரு விளைவுகள், ஒரு தற்காலிக விளைவுகள். ஃபாரோ செஞ்சது ஒரு பெரிய ஒரு தப்பு. ஏன்னா சர்வ வல்லமை தேவனுடைய பிரதிநிதியாக மோசேவை கடவுள் அமைச்சிருக்கிறார், ஃபாரோக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும்படி அமைச்சிருக்காரு. ஆனா சாதாரணப்பட்ட மனுஷமா தான் இருக்கிறாரு. ஆனா அவரை அவமதித்தது, அவருக்கு எதிராக செஞ்சது வந்து யெகோவாவை மதித்த மாதிரி, யெகோவா அவமானப்படுத்தின மாதிரி, ஒரு அந்த ராஜ்யமே அழியிற மாதிரி ஒரு போர்க்கோடி எழுப்பியிருக்கிறான் ஃபாரோ. அதனோட விளைவுக்கு பயங்கரமா வரப்போகுது. ஆறாவது அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்க போகுது விளைவுகள் பயங்கரமா. அவனும் அவனுடைய தேசமே அழிஞ்சு சுக்குநூறு ஆகப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுதுன்னு இந்த அதிகாரத்துல வருதுன்னா, ஒரு ஒரு இம்மிடியட்டா ஒரு உடனே நடக்கிற ஒரு தற்காலிக விளைவுகள், அதான் இந்த அதிகாரத்துல போட்டிருக்கு. நம்ம உடனே என்ன நடக்குதுன்ற பாக்குற ஆளுங்க இல்லைங்களா, எதிர்காலத்தெல்லாம் பாக்குறது இல்ல, என்ன நடக்குதுன்னு பாக்கிறது, உடனே என்ன நடந்துச்சு அதைத்தான் ஐயோ குயோ நம்ம கத்துவோம். அந்த மாதிரி உடனே என்ன நடக்குதுன்றதான் இந்த வசனத்துல பாக்க போறோம். மூணு காரியம் நடக்கிறத நம்ம பாக்குறோம். முதலாவது, ஃபாரோ வந்து ஒரு கட்டளை, ஃபாரோவுடைய கட்டளை, அவருடைய அந்த டாஸ்க் மாஸ்டர்ஸ், அவருடைய அந்த ஆள் ஓட்டிகள், ஆள் ஓட்டிகள் அப்படின்னு தமிழ்ல வருது. அந்த டாஸ்க் மாஸ்டருக்கு அவர் கொடுத்த ஒரு கட்டளை. அந்த கட்டளைனால இஸ்ரவேல் அனுபவித்த பெரும் துயரம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இஸ்ரவேல் ஃபாரோ கிட்ட இடுகிற ஒரு முறை, அவங்க போய் வேண்டாங்க ஃபாரோ கிட்ட. அவர் போய் ஒரு கட்டளை கொடுக்கிறாரு அவங்களுக்கு வேலையை அதிகம் படுத்தணும்னு. அதனால அவங்களுக்கு வந்த மிகப்பெரிய துயரத்தை நம்ம பார்க்க போறோம். அந்த துயரத்தை தாங்க முடியாம போய் ஃபாரோ கிட்ட அவங்க போய் முறையிடுறாங்க. அந்த மூணு காரியத்தை நம்ம பார்ப்போம். முதலாவது, ஃபாரோவுடைய கட்டளை. ஆறுல இருந்து ஒன்பது வசனம் வரைக்கும் நமக்கு வருது. அந்த ஆறாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அன்றியும் அந்நாளிலே, அதே நாளில், த வெரி சேம் டே, இங்கிலீஷ்ல மோசே வந்து பார்த்துட்டு போன உடனே ஃபாரோ செஞ்ச ஒரு காரியம், அந்த ஆத்திரத்திலையும் அந்த கோபத்திலையும் ஃபாரோ என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த ஜனங்களுடைய விசுவாசத்தை கொலைக்கணும், மோசேவை பேரை கெடுக்கணும், மோசேவை நம்புறாங்க இல்லைங்களா, அவருடைய அவரை அவமானப்படுத்தணும் என்பதற்காக ஒரு திட்டத்தை பண்றாரு. அந்த நாள் மீட்டிங்லயே என்ன பண்றாரு, அந்த வசனம் படிங்க, ஆறாவது வசனம்,
அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆளோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம்.
செங்கல் வேலைக்கு முதல் கொடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி இன்னமேல் நீங்கள் வைக்கோல் கொடுக்க வேண்டாம். வைக்கோல்னா என்ன? ஸ்ட்ரான்னு இங்கிலீஷ்ல வருது. ஸ்ட்ரானா என்ன? இந்த வாலிப மாடு சாப்பிடுறது. வெரி குட். இந்த மாடு பில்லு, பில்லு தட் யூ நோனோ, பில்லு தெரியும் இல்லைங்களா. நம்மளாம் பேசிட்டே போயிடறோம். இந்த பசங்களுக்கு சரியா புரியறது இல்லைன்னு தான் கொஞ்சம் கொஞ்சமா நான் உணர்ந்து வரேன். சில வார்த்தைகள் அவங்களுக்கு புரியறது இல்ல. ஆனா பில்லு தான். ஓகே, வைக்கோல் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் வைக்கோல் கொடுக்க வேண்டாம் அப்படின்னா, வைக்கோல் இல்லாம அவங்க எப்படி வேலை செய்வாங்க? வைக்கோல் கொடுக்காதேன்னு சொல்றீங்களே அப்படின்னா, தொடர்ந்து படிங்க அந்த வசனம் என்ன சொல்லுது,
அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும்.
இதுதான் கொடுத்த பனிஷ்மெண்ட். அவங்களுக்கு இந்த செங்கல் செய்வதற்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவங்களே போய் தேடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு கட்டளை கொடுக்கிறார். கொடுத்த உடனே இதோட பேக்ரவுண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்ப பாரு, ஏன் இதெல்லாம் அப்பதான் புரியும் அதனோட எஃபெக்டே நமக்கு. இதுதான் பைபிள் எவ்வளவு அதிசயமான புத்தகம்ன்றதும் இந்த சரித்திரத்துல நம்ம பார்க்கலாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அந்த டைம்ல வந்து செங்கல் செய்யறது வந்து ஒரு இதுல ஒரு ரிசர்ச்சே நான் பண்ணேன் ஆக்சுவலா. செங்கல் செய்யறத பத்தி, செங்கல் செய்யறது வந்து அந்த காலத்துல மோசே இருந்த காலத்துல வந்து உலகத்துல எங்கேயுமே வைக்கோல வச்சு செங்கல் செய்யற ரகசியம் புதிய யாருமே கண்டுபிடிச்சது இல்லையா. யாருமே கண்டுபிடிச்சது இல்லையா? ஏன்னா எப்ப பாரு செங்கல் எப்படி செய்வாங்கன்னா, இப்ப கூட செங்கல் எப்படி செய்வாங்க, அந்த சூளைன்னு வாங்க தெரியுங்களா, அந்த நெருப்பு வச்சு தான் செங்கல் செய்யறது. ஆனா வைக்கோலை வச்சு செங்கல் செய்யறது, அந்த பில்லை வச்சு செங்கல் செய்யறது வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் இது. அதனால மோசே காலத்துல அது எழுதி இருக்குதுன்னா ஒருவேளை யாரோ பின்னாடிதான் அந்த காரியத்தை எழுதியிருக்காங்கன்னு சில பேர் சொல்றாங்க. இல்ல, அந்த எகிப்தினுடைய முன்னேற்றத்தை அது காமிக்குது. எகிப்து எவ்வளவு அளவுக்கு அவங்க சயின்ஸ்லயும் அதுலயும் டாப்ல அவங்க வளர்ந்துருக்காங்கன்னு காமிக்குது. அதுல அவங்க இந்த செங்கல் செய்யறத நம்ம பாக்குறோம். ஏன்னா அந்த காலத்துல ஆதியாகமம் 11 என்ன போட்டிருக்குன்னா, அவங்க வந்து நெருப்புல சுட்டுதான் செங்கல் செய்வாங்க. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படி செய்யறது, எக்ஸ்பென்சிவ். ஏன்னா அது சுடுறதுக்கு தேவையான இதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனா எகிப்து வந்து ரொம்ப சீப்பாவும் ரொம்ப குவாலிட்டியாவும் செய்யற ஒரு முறையை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நெருப்பு தேவையில்ல, ஒன்னும் தேவையில்ல, வைக்கோலை வச்சு செங்கல் செய்யலாம். ரொம்ப சீப்பு, ரொம்ப குவாலிட்டி ஆனது. அது மாத்திரம் இல்லாம வைக்கோலை வச்சு செங்கல் செஞ்சோம்னா அது ரொம்ப நெருப்புல செய்யறத விட 3 மடங்கு செங்கல் ஸ்ட்ராங்கா இருக்கும். அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அது வந்து. ஏன்னா அந்த செங்கல் வந்து அந்த வைக்கோல்ல இருக்கிற அந்த ஹியூமிக் ஆசிட்னு ஒண்ணு வருதுங்களா, அது வந்து அந்த செங்கல்ல கலரும் போது அது ரொம்ப ஸ்ட்ராங்கா கெட்டியா ஆவறதுக்கு அது பலன் கொடுக்குது. அது மாத்திரம் இல்லாம அந்த செங்கல் வெயில்ல காய வைக்கும் போது அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் முழுசா அந்த வைக்கோல் இழுத்துக்குது. இழுத்துக்கிறதுனால அந்த செங்கல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது, எகிப்துடைய செங்கல். உங்களுக்கு ஆக்சுவலா நீங்க போய் ரிசர்ச் ஆர்கியாலஜி எல்லாம் ரிசர்ச் பண்ணீங்கன்னா அப்படி செய்யப்பட்ட செங்கல் சில ஆயிரக்கணக்கு வருஷங்கள்ல அது அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கிறது. இன்னும் கூட இருக்கா மோசே காலத்துல செஞ்ச செங்கல் உங்களுக்கு தெரியுங்களா, பூமியில தோண்டி எடுத்திருக்காங்க அந்த செங்கல், இன்னும் கூட இருக்கான். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எகிப்து காலத்துல அந்த செங்கல் செஞ்சிருக்காங்க. வைக்கோல் இல்லைன்னா அப்படி செங்கல் செய்யணும், நெருப்புல தான் செய்யணும், இன்னொன்னு வைக்கோல்ல தான் செய்யணும். வைக்கோல் இல்லைன்னா அந்த செங்கலை எப்படி செய்ய முடியும், அது ரொம்ப கஷ்டம். ஆனா ஃபாரோ இப்ப கொடுக்க மாட்டேன்றான் அந்த வைக்கோல். புரியுதுங்களா எவ்வளவு முக்கியம் வைக்கோல் செங்கல் செய்யறதுக்குன்னு? அப்படி ஸ்ட்ராங்கா செங்கல் வரணும்னா வைக்கோல் இருக்கணும், இல்லைன்னா முடியாது. ஆனா இப்ப என்ன செய்யறான், கொடுக்க மாட்டேன்றான் வைக்கோல், நான் கொடுக்க மாட்டேன்றான். அதனால இவங்க என்ன செய்யணும்னா போய் அவங்களே தேடி எடுத்துட்டு வரட்டும். இப்போ தேடி அவங்களே எடுத்துட்டு வரட்டும், அதை போய் தேடுற டைம் யோசிச்சு பாருங்க. போய் தேடி எடுத்துட்டு வரணும்னா வைக்கோல்னா சும்மாவா இருக்கும்? இவங்க கொடுக்கற அது என்ன மாதிரி வைக்கோல்னா, ஒரு வைக்கோல்ன்றதுக்கும் 2 வார்த்தைகள் இருக்கு. அது வைக்கோல்னும் போது ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட வைக்கோல், ஒரு நல்லா தயார் பண்ணப்பட்ட வைக்கோல், இதுக்குன்னு எடுத்து வச்ச வைக்கோல். ஆனா இவங்க போய் தேடிட்டு வர்றது வேற மாதிரி இருக்கும், அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது. அதனால என்ன ஆகும்னா அவங்க செங்கல் செய்யும் போது நிறைய செங்கல் உடைஞ்சு போகும். புரியுதுங்களா? அவங்கனால ரொம்ப கஷ்டம். முதல்ல போய் வைக்கோல் தேடிட்டு வரணும். தேடிட்டு வந்து என்ன கூட சொல்றான் அடுத்தது, அந்த வசனத்தை தொடர்ந்து படிங்க.
அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதுல நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம்.
ஒன்றும் குறைக்க கூடாது. முன்ன எவ்வளவு செஞ்சாங்களோ 500 செங்கல் ஒரு அடிமை செஞ்சானா அவ்வளவுதான் செய்யணும். ஒன்னு குறைஞ்சிச்சு எலும் தோலை உரிச்சிடுவான் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஒன்னு குறைய கூடாது, 500 செஞ்சு எடுத்துட்டு வரணும்ன்றான். செய்ய முடியுமா? எவ்வளவு கொடுமை! செய்ய முடியாத அவங்க போய் முதல்ல செங்க வைக்கோல் தேடி எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்து அது செய்யணும்னா அதுல செய்யற அந்த அவங்க தேடி எடுத்துட்டு வர சப்ஸ்டாண்டர்ட் வைக்கோலை வச்சுக்கிட்டு 100 செஞ்சாங்கன்னா 70 உடஞ்சு போவோம், வெறும் 30 தான் மிஞ்சம். அவங்க எப்படி 500 செஞ்சு முடிக்க முடியும்? புரியுதுங்களா? முடியவே முடியாது. சோ நடக்க முடியாத ஒரு இம்பாசிபிள் டாஸ்க் அவங்களுக்கு கொடுக்கறான். ஏன்பா இந்த கொடுமை எங்களுக்கு கொடுக்கற? ஏன் ஃபாரோ என்ன கெடுதல் உனக்கு செஞ்சோம்? அவங்க சொல்ற காரணம் என்ன? அடுத்த சொல்லலாம் பாருங்க.
அவர்கள் சோம்பலா இருக்கிறார்கள்.
அவர்கள் சோம்பேறிங்க. ஏன் இந்த வேலை தெரியுமா அவங்களுக்கு? ரொம்ப அவங்களுக்கு டைம் இருக்கு, சோம்பேறிங்க. அவங்க ரொம்ப டைம் வச்சிட்டு இருக்காங்க, உயிரே போற மாதிரி வேலை பண்றாங்க. புரியுதுங்களா? உயிர் தான் மிஞ்சிச்சு இருக்கு, உயிர் போற மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு எத்தனையோ ஊருங்களை கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்கள பார்த்து என்ன சொல்றான்? அவங்க சோம்பேறிங்க. ஏன்பா சோம்பேறிங்கன்ற என்ன காரணத்தினால என்ன சொல்ல வைக்குது உன்ன சோம்பேறின்னு?
அதனால நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரல் இடுகிறார்.
அவங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க போய் எங்க தேவனுக்கு பலியிடணும். மோசே இப்ப கேட்டார் இல்லையா பர்மிஷன், அங்க இருந்து தான் வருது. அவங்க சோம்பேறிங்க. சோம்பேறியான யூஸ்லெஸ் காரியத்தை செய்யறதுக்கு என்கிட்ட பர்மிஷன் வர கேக்குறாங்க. போய் என்ன பண்ணணுமா? அவங்க தேவனுக்கு போய் பலியிடணுமா, ஆராதனை பண்ணணுமா? சோம்பேறிங்க. வேலை ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாத காரியத்தை செய்யறதுக்கு போறாங்க, செய்யற வேலையை செய்யறத விட்டுட்டு. அப்படின்ற மாதிரி இந்த தண்டனை அவன் கொடுக்கறான். எவ்வளவு கொடுமை பாருங்களேன், நடக்க முடியாத செய்யக்கூடாத ஒரு காரியத்தை அவங்களுக்கு கொடுக்கறான். நம்ம பாக்குறோம் என்ன, அவரு பயங்கரம், அவங்க சோம்பேறிங்க, ஒரு பிசாசு மனுஷன் தான் இவனை சொல்லணும் ஃபாரோ. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பிசாசுனால கண்ட்ரோல் பண்ற மைண்ட், இந்த உலகத்தின் கடவுள் யாரு? பிசாசு. பிசாசுனால கண்ட்ரோல் பண்ற மைண்ட் என்ன தெரியுமா நினைக்கிறது? கடவுளுக்கு செய்யற ஆராதனை, கடவுளுக்கு செய்யற ஒரு பலி, கடவுளுக்கு செய்யற ஒரு ஜபம் வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் நினைக்குது. பிசாசுனால கண்ட்ரோல் பண்ற மைண்ட் என்ன நினைக்குது தெரியுமா? இந்த உலகத்தின் அதிபதி, இந்த உலகத்தின் உலகத்தை ஆட்சி பண்ணிட்டு வரான் பாருங்க, அவன் வந்து மனதுங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றானா, கடவுளுக்கு செய்யற பலி, கடவுளுக்கு செய்யற ஆராதனை, கடவுளுக்கு செய்யற ஜபம் வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். சோம்பேறிங்க, தேவையில்லாத வேலை செய்யறதுக்கு போறாங்க. ஒரு வேலையில அவனுக்கு ஜபம் ஜபம் பண்ணிட்டு, எப்ப பாரு ஜபம் பண்ணிட்டு சோறு கிடைச்சிருமா அவனுக்கு? எப்ப ஜபம் பண்ணிட்டு இருந்தா வீடு கொட்டுமா? எப்ப பாரு ஆராதனை ஜபம்னு அப்படித்தான் நினைக்கிறது இல்லீங்களா? பாருங்க ஃபாரோ அப்படித்தான் சொல்றான். அதனால என்ன பண்ணணும், வேலை பண்ண வைங்க, போய் வைக்கோல் நைட்டெல்லாம் வைக்கோல் தேடட்டும், பகல்ல வந்து செங்கல் செய்யட்டும், அவங்களுக்கு டைமே கிடைக்க கூடாது ஆராதனை பண்றதுக்கோ ஜெபம் பண்றதுக்கோ. வேலை வேலை வேலை, பிஸி 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 அப்படி வச்சிருங்க அவங்கள. அதான் அவன் செய்யற அவனுடைய திட்டத்தை நம்ம பார்க்கணும். அவங்க ரொம்ப பிஸியா இருக்கணும் கொஞ்சம் கூட. இப்படித்தாங்க உலகத்தையே அவன் கண்ட்ரோல் பண்ணி வருது. ஏன் நம்மளையும் எடுத்துக்கலாம், நம்ம ஏன் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல? காலையில எந்திரிச்சு என் கர்த்தரை நான் தேடணும், அவருடைய பிரசன்னத்துல இந்த நாள்ல நான் வாழணும், அவருக்கு செலுத்த வேண்டிய பலிய நான் செலுத்தணும், ஸ்தோத்திர பலிய நான் செலுத்தணும். அது ஏன் அவ்வளவு முக்கியமா நம்ம பட மாட்டேங்குது? இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லைங்களா? என்ன நடந்துட போகுது? வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட். அது அதனால என்ன நடக்க போகுது? எவ்வளவு வேலை இருக்குது செய்ய வேண்டியது, எந்திரிக்கணும், அவசரமா ரெடி ஆகணும், வேலைக்கு போகணும், அது போகணும், ஃபேமிலி ப்ரேயர் ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லைங்களா? இன்னும் சமைக்கணும், நாளைக்கு காலில் மாவரைக்கணும், அப்புறம் சீரியலை பார்க்கணும், அப்புறம் கேபிள் சேனல்ல என்ன டிவி வந்துச்சோ, என்ன பிக்சர் புது பிக்சர் வந்திருக்கோ பார்க்கணும், அப்புறம் படுக்கணும், ஃபேமிலி டைம் ப்ரேயர், அதுக்கெல்லாம் எங்க டைம் இருக்குது? அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நாளைக்கு நாஷ்டா கிடைச்சிருமா? இல்ல, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். அப்படித்தான் நம்ம பாக்குறது. அதுதாங்க இந்த உலகத்தின் அதிபதி மனுஷங்களை கண்ட்ரோல் பண்றது. பிஸி பிஸி பிஸி, வேலை வச்சு வேலை வச்சு வேலை வச்சே கர்த்தருக்கு செய்ய வேண்டிய பலி ஜபம் செய்ய விடாம பாக்குறது. ஒன்ன ஒண்டி ஞாபகம் வச்சுக்காங்க, கர்த்தருக்கு செய்யற ஜபம், அவருக்கு செய்யற ஆராதனை ஒருபோதும் வேஸ்ட் ஆஃப் டைம் இல்ல. அது செய்யாம வாழுகிற வாழ்க்கை தான் வேஸ்டான வாழ்க்கை, அது செய்யாம நடத்துற நாள் தான் வேஸ்டான நாள். புரியுதுங்களா? கர்த்தருக்கு செய்யற ஜபம் ஒருபோதும் வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லைங்க. சாதாரணமான வாழ்க்கை வாழுகிற நம்ம வாழ்க்கைய அசாதாரணமான வாழ்க்கையா, அசாதாரணமான காரியங்களை செய்யும்படிக்கு நமக்கு ஒரு தேவதூதன் மாதிரி ஒரு பலத்தையும் ஞானத்தையும் வல்லமையும் கொடுக்கக்கூடியது கர்த்தர்கிட்ட நம்ம செய்யற ஜபமும் ஆராதனை தான். நம்மளை ஒரு வித்தியாசமான மனிதர்களா மறுரூபமாக்குறது அந்த நேரம் தான். அதை போய் வேஸ்ட் ஆஃப் டைம் நினைச்சானா, அதை விட முட்டாள்தனம், சாத்தான் நம்மள மைண்ட கண்ட்ரோல் பண்றான்னு அர்த்தம். நம்மளை விட எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் எப்படி கிடைக்கும்? ஒரு ஏஞ்சல் மாதிரி கஷ்டங்களுக்கு மத்தியில வாழ்றது எப்படி கிடைக்கும்? ஸ்தோத்திரங்களோடு கர்த்தருக்கு உங்களுடைய தேவைகளை தெரிவிங்க. ஆனா அது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படி நினைக்கவே கூடாது. கடவுளுக்கு செய்யற ஒரு ஆராதனை ஒருபோதும் வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லைங்க. ஒரு பெரிய சரித்திரத்துல எல்லா மனுஷர்களையும் நீங்க பாத்தீங்கன்னா, யார் பெரிய சாதனைகளை புரிந்தவர்கள், யார் பெரிய பெரிய காரியங்களை செஞ்சவங்க, கடவுள்கிட்ட ரொம்ப ஆராதனை செலுத்தினவங்க தான். உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப வேலையை செஞ்சவங்க, ரொம்ப காரியங்களை, ரொம்ப எனர்ஜி இருந்தவங்க, ரொம்ப திறமை இருந்தவங்க, ரொம்ப கவனசக்தி ஞாபக சக்தி இருந்தவங்க, நிறைய காரியங்களை சாதிச்சவங்க பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ரகசியம் என்னன்னா கடவுள்கிட்ட ரொம்ப நேரம் செலுத்தினவங்க. அவங்க எல்லாம் ஜபத்திலையும் கடவுளுக்கு செய்யற பலியிலையும் ரொம்ப நேரம் செலுத்தினாங்க. அதுக்கு அதுதான் அவங்களுடைய ரகசியம், அவங்களுடைய எனர்ஜிக்கும் அவங்களுடைய பவருக்கும். புரியுதுங்களா? அப்படித்தான் அந்த கடவுளுக்கு கொடுக்கற டைம் ஒருபோதும் வேஸ்ட் ஆஃப் டைம் இல்ல. அது அப்படி எடுத்து, அது பிசாசுடைய எண்ணம். ஒரு ஆக்ஸ் இப்படி எடுத்துக்காங்க, ஒரு ஆக்ஸ் தெரியுங்களா? ஆக்ஸ்னா தமிழ்ல அரவா, இன்னொரு வார்த்தை கோடாலி, கோடாலி. அதை நீங்க எடுத்துட்டு போய் வெட்டலாம், ஒரு மரத்தை வெட்டணும்னு எடுத்துட்டு போய் வெட்டலாம், வெட்டு வெட்டுன்னு நாலு முழுசா வெட்டிட்டு இருக்கலாம். ஆனா அதை ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் டைம், ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுத்து அதை கொஞ்சம் ஷார்ப் பண்ணிட்டு போனா, ஒரு 15-20 மினிட்ஸ்லயே வெட்டி போடலாம் அந்த மரத்தை. அதுதாங்க ஆராதனை டைம், அதுதாங்க ஜபம் டைம். நம்மனால பெரிய காரியங்கள்ல செஞ்சுட்டு அதை செய்யறோம் இதை செய்யறோம் அவசரமா செய்யறோம் அதை ஓடுறோம் கிடுறோம்னு போய் நம்ம உடம்ப கெடுத்துக்கிட்டு டென்ஷனு பிபி அந்த மாதிரி வாங்கிட்டு கர்த்தரோடு கர்த்தருடைய அமைதியில சமாதானத்துல நம்ம நேரத்தை செலவிட்டு போய் செய்யறோம் பாருங்க, அது 15 நிமிஷத்துல முடியும் ஒரு நாள் செய்யற வேலை. அதனோட மகத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பிசாசு நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெறாத படிக்க அவசர அவசரமா ஓடி ஓடி நம்ம வாழ்க்கையை ஒரு சீர்குலைக்கும் படிக்க நம்மளை செய்ய வைக்கலாம். கர்த்தருக்கு செய்யற ஆராதனை ஒருபோதும் வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லை. இவன் செய்யறத நம்ம பாக்குறோம் பாருங்களேன். உலகம் அப்படித்தாங்க, இந்த உலக சுற்றுச்சூழ்நிலையே அப்படித்தான் ஏற்படுத்தி இருக்கிறது. அது வேஸ்ட் ஆஃப் டைம்னு உலகத்தின் கவலைகள் உலகத்தின் வேலைகள் நம்மள ஒருபோதும் கர்த்தர்கிட்ட இருக்கிற பக்தி அவர்கிட்ட இருந்து கிடைக்கிற சமாதானம் பலனுக்கு ஒரு தடையா இராதபடிக்கு நம்ம பார்த்துக்கணும். உண்மையான வெற்றி வாழ்க்கையில வேணும். மார்த்தா ஒரு லேடி, மரியா யார பாராட்டினாரு, மரியா தன்னை விட்டு எடுபடாத பங்கை தெரிந்து கொண்டார். யார் சாதிச்சது? உள்ள மரியாதான் சாதிச்சா. மார்த்தா ரொம்ப அவசரமா செஞ்சா, அப்படியே போட்டு கீட்டு சமையல் அது தடாபடான்னு செஞ்சா, சாதிச்சவன் மரியாதான். ஏன்? கர்த்தர் கொடுக்கற அந்த நேரம் கொடுத்தா, த டிவோஷன் டு கிரைஸ்ட். சரி, இதை பாக்குறோம், அவன் வேஸ்ட் ஆஃப் டைம். அவங்க போய் அவங்க சோம்பேறிங்க, பிரோஜனம் இல்லாத வேலையை செய்யறதுக்கு போறாங்க, அதுக்கு இன்னும் வேலை கொடுன்னு அவன் கேக்குறான். சரிப்பா, நீ இப்போ வைக்கோல கொடுக்க மாட்டேன், அவங்க சோம்பேறிங்க, என்னத்துக்காக ஃபாரோ நீ இதெல்லாம் செஞ்சுட்டு வர, உங்களுடைய நோக்கம் என்ன? சரி, அவங்களுக்கு ரொம்ப வேலை கொடுக்க போற, கொடுத்துட்டு என்ன பண்ண பாக்குற? அடுத்தது படிங்க வசனம்.
அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள்.
முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்க, வேலைக்கு மேல வேலை கொடுங்க.
அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும்
படட்டும்,
வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதீர்கள் என்று கட்டளையிட்டார்.
பாருங்களேன், ஃபாரோவுடைய நோக்கமே தான், என்ன பண்ணணும் அவங்க, இதுக்கு என்ன செய்ய, எதுக்காக இவ்வளவு பண்றேன் தெரியுமா? அவர்கள் வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க கூடாது. வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க கூடாது. எது வீண் வார்த்தைகள்? மோசேவுடைய வார்த்தைகள். மோசேவுடைய வார்த்தைகள் அது கர்த்தருடைய வார்த்தைகள். கர்த்தருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளுக்கு அவங்க செவி கொடுக்க கூடாது. அதுக்கு என்ன பேர் கொடுக்கறான்? வீண் வார்த்தைகள். பிசாசு பண்ற வேலை, பிசாசுடைய நோக்கம் பாருங்களேன். உலகத்துல நம்மளை இப்படித்தாங்க உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுது. கர்த்தருடைய வார்த்தையை போய் என்னவா பண்ணுது? வீண் வார்த்தைகள். அதுக்கு செவி கொடுக்க கூடாது அவங்க. அப்படித்தான் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். அதுல பிஸியாரு, இதுல பிஸியாரு, அதுல பிஸியாரு. ஏன் வீண் வார்த்தைகள் நீ செவி கொடுக்காத, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத. எவ்வளவு இது பாருங்களேன், ரொம்ப முக்கியம், அதை கவனிங்களா. அவனுடைய நோக்கம் அதான், வீண் வார்த்தைகளுக்கு அவர் செய்தி கொடுக்க கூடாது. என்ன தைரியம் இருந்தா அவன் சொல்லுவான் பாருங்களேன், வீண் வார்த்தைகள். இப்படிதான் உலகத்தை அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு வருது. மைண்டுகளை, எல்லா மைண்ட்ஸும் கண்ட்ரோல் பண்றது வருது. இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப நித்திய ஜீவனுக்கு எதுவான வார்த்தைகள், எந்த வார்த்தைகள்? கர்த்தருடைய வார்த்தைகள். உம்முடைய உம்மையிட்டு எங்க போவோம்? நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள் உம்மிடத்துல இருக்கிறதேன்னு இயேசுவை பார்த்தவங்க சொன்னாங்க. இந்த உலகத்திலேயே எல்லா மனிதர்களும் கேட்க வேண்டிய வார்த்தைகளை என்ன பண்ணி வச்சிருக்கான்? வீண் வார்த்தைகள். எப்படி பண்ணி வச்சிருக்கான் தெரியுங்களா? மற்ற காரியங்கள்ல பிஸி, அங்க ஓடணும் இங்க ஓடணும், அதை செய்யணும் இதை செய்யணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும். என்னத்துக்கு இப்படி பிஸி அவனை வச்சிருக்கான்? நீ வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காத. அதெல்லாம் என்ன பிரயோஜனம், என்ன யூஸ் அதெல்லாம்? வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காத. இப்படித்தான் உலகத்தை சாத்தான் கண்ட்ரோல் பண்றத பாக்கிறோம். மதுரை எல்லா காரியங்களும் பிஸியா வச்சுட்டு. சரி, இதான் பாக்குறோம் ஃபாரோ உடைய கட்டளை. பிசாச பாக்குறோம் பாருங்களேன், பிசாச கண்ட்ரோல் பண்றது. ஆதி ஆமத்துல அவன் சொன்னான், அது சாப்பிட்டா சாகவே சாவான்னு சாமி சொன்னாரு. அதெல்லாம் வீண் வார்த்தைகள், அதெல்லாம் கேட்காத, நீ சாகவே சாக மாட்டான்னு நான் சொல்றேன். அதே இங்க சொல்றான் பாருங்களேன், அந்த வீண் வார்த்தைகளுக்கு எல்லாம் செவி கொடுக்காத, செவி கொடுக்க கூடாது அவங்களுக்கு. அதனால பிஸியா வச்சிரு அவங்களை எப்ப பாரு. அந்த என்டர்டைன்மெண்ட், இந்த என்டர்டைன்மெண்ட், அதை தேடணும் இதை தேடணும்னு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதபடிக்கு செய்து வச்சிருக்கான். சரி, அடுத்த பகுதியை நம்ம பார்ப்போம். முதலாவது ஃபாரோவுடைய கட்டளை, ரெண்டாவது இஸ்ரவேலுடைய பெருகின துயரம். 10வது வசனத்துல பார்ப்போம்.
அப்பொழுது ஜனங்களின் ஆளுநர்களும் அவர்கள் தலைவர்களும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி, உங்களுக்கு வைப்போர் கொடுப்பதில்லை, நீங்கள் போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதியுங்கள், ஆனாலும் உங்கள் வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை சொல்லுகிறார்
என்றார்கள். கட்டளைய அவங்க போய் அப்படியே கன்வே பண்றாங்க, உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், நீங்க போய் சம்பாதிங்க. என்ன ஒரு உங்களால யோசிச்சு பாக்கணும், அதை கேட்ட உடனே முதலே ஒரு நான் அடிக்கடி சொல்லுவேன், எலாஸ்டிக் பிஞ்சு போயிருக்கு, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இழுத்தோம்னா படால் ஒடிஞ்சிடும். அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பாவம், தூங்குறது கூட அவங்களுக்கு டைம் இல்ல, அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் இதுன்னு கேட்டோன்னு ஐயோன்னு ஒரு துயரம் எழும்பி இருக்கும் கோஷன்ல. என்ன கேள்வி, சந்தோஷமா இருப்போம், எவ்வளவு துக்கம் அனுபவிச்சிருப்பாங்க, யோசிச்சு பாருங்களேன். அந்த கொடுமை, அந்த வேதனை, பாவம், தாங்க முடியாத பாரம். அதனால என்ன பண்றாங்க, 12,
அப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக தாளடிகளை சேர்க்கும்படி ஜனங்கள் எகிப்து தேசம் எங்கும் சிதறி போனார்கள்.
வைக்கோல் பதிலாக அவங்களுக்கு வைக்கோல் எங்க கிடைக்கும், அவங்க என்ன காசு கொடுத்தா வாங்க முடியும் வைக்கோல்ல? இல்ல, தாள் என்னது, தாளடிகள்னா வைக்கோல் வந்து நம்ம விவசாயம் பண்ணும் போது கட் பண்ணிட்டு வரோம் இல்லையா, கிரெயின்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு வந்து அந்த இதெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏற்படுத்துறது வைக்கோல். ஆனா கட் பண்ணிட்டு கடைசியில கொஞ்சம் விட்டுருப்பாங்க பாருங்க, அதான் தாள் அடிகள், தெரியுதுங்களா? கடைசியில கட் பண்ணிட்டு விட்டுருப்பாங்களே, அது ஒன்னும் நல்ல குவாலிட்டியே இல்ல, அதை வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாது. பாவம், அதுதான் அவங்களுக்கு கிடைக்குது, அதை போய் தேடி எடுத்துட்டு வர்றதுக்கு தேசம் எங்கும் திரிஞ்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க. பாவம், அதை எடுத்துட்டு வந்து, அதை எடுத்துட்டு வந்து என்ன செங்கல் பண்ணிட முடியும், அதை எடுத்துட்டு மீட் பண்ணவே முடியல. அதனால என்ன நடக்குது,
ஆளோட்டிகள் அவர்களை நோக்கி, வைக்கோல் இருந்த நாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள். பார்வோனுடைய ஆளோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்த அவருடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேலையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள்.
பாருங்களேன் பாவம் எவ்வளவு துயரம் பாருங்களேன், என்ன பயங்கரம், செய்யக்கூடாத ஒரு வேலையை கொடுத்துட்டு, இம்ப்ராக்டிக்கல் இம்பாசிபிள் வேலையை கொடுத்துட்டு அதை செய்யலன்னு போட்டு அடியா அடிக்கிறாங்க, அடியா அடிக்கிறாங்க. நீங்க ஒரு வேலை ஏதாவது பிபிஓ கம்பெனி அந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சிருந்தீங்களா, இதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். அடிக்க மாட்டாங்க அவ்வளவுதான், வேற எல்லாம் டார்கெட் மீட் பண்ணும். அந்த டார்கெட் மீட் பண்ணலன்னா அடிக்க மாட்டாங்க அவ்வளவுதான், வேற எல்லாமே நடந்துடும், உயிரே போயிடும். வெளிநாடுங்களெல்லாம் அப்படித்தான், நம்மளாம் வெளிநாட்டுக்கு போயிடலாம்னு நினைக்கிறோம், ஆனா உயிரை எடுத்துருவாங்க, உயிரை எடுத்துருவாங்க. பிஸி பிஸி பிஸி, டார்கெட்டை மீட் பண்ணு நீ, ரொம்ப கொடுமை. அந்த மாதிரி இங்க அடிமைகளுக்கு எப்படி இருந்திருக்கும், இப்பவே அப்படி இருக்க, அவங்க அடிமைகளுக்கு எப்படி இருந்திருக்கும், அடியா அடி அடிக்கிறாங்க, டார்கெட் மீட் பண்ணல, எவ்வளவு கொடுமையா அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. பாவம், இந்த ஜனங்கள் ஏன் இந்த ஜனங்களுக்கு இப்படி நடந்துச்சு, அதை கேட்டு நம்ம முடிப்போம். ஏன் இந்த ஜனங்களுக்கு இப்படி நடந்துச்சு, இந்த பகுதியில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம், இந்த ஜனங்க தான் பாவம். மோசே வந்தாரு, மோசே வந்து தேவனுடைய வார்த்தையை அவர் மூலமா கேட்டு அவரை நம்பி என்ன பண்ணாங்க, பணிந்து கொண்டாங்க, பாக்குறோம் இல்லைங்களா, அது வர்ஷிப், கடவுளை ஆராதனை பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஏங்க இந்த மாதிரி கஷ்டம் வரணும், உங்க வாழ்க்கையில் நீங்களும் யோசிச்சு பார்க்கலாம். கடவுளுக்கு நான் ஒழுங்கா கீழ்படுகிறேன், கீழ்படியும் போது என்ன பார்த்தோம்னா, கீழ்படியும் போது எனக்கு கஷ்டம் வருதே, உங்களுக்காக இருக்குங்களா அந்த அனுபவம், ஒழுங்கா கடவுளுடைய வழியில் வரும்போது நமக்கு கஷ்டம் வருதே, இது என்னது இது அப்படின்ற மாதிரி நம்ம சில நேரத்தில் நினைச்சுக்கிறோம். நம்ம உண்மையா வந்ததுக்கு இது என்ன கடவுள் திட்டுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். எனக்கு நிறைய டைம் அப்படி ஆயிருக்கு, ஆனா அதுல ஒண்ணு நான் கத்துக்கிறேன், அது கஷ்டம் இல்ல, பெரிய ஆசீர்வாதம் கஷ்டத்தின் போர்வையில வருது. நான் எப்பவும் பார்த்திருக்கேன் சாத்தான் கொடுக்க, அது ஒரு தற்காலிகமான ஒரு 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 உடனே நடக்கிற ஒரு கஷ்டம் மாதிரி தெரியுது, ஆனா ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு ஒரு ஒரு போர்வை அது, அவ்வளவுதான். அதை திறந்து பார்த்தாதான் தெரியும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் எனக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச காலம் புடிச்ச பிறகுதான் தெரியும். அதே மாதிரிதான் இவங்களுக்கும், இவங்க பாருங்களேன், கடவுளுக்கு நம்பி கடவுள் கீழ்ப்படிஞ்சோம், ஆனா எவ்வளவு பெரிய கஷ்டம் நமக்கு வந்துச்சேன்ற மாதிரி. ஏன் அந்த மாதிரி கஷ்டம் வருதுன்னா, நம்மளுடைய விசுவாசத்தை நம்மளுடைய கீழ்ப்படிதலை கடவுள் டெஸ்ட் பண்றார், அது உண்மையான டெஸ்ட் பண்றார், அது ஒழுங்கானதான் டெஸ்ட் பண்றார். புரியுதுங்களா? அநேக டைம்ல நம்மளுடைய கடவுள் நம்ம கீழ்ப்படிதலுக்கு கடவுள் கொடுக்கிற வெகுமதி வந்து உடனே நடக்கிற காரியங்களை, தற்காலிகமான காரியங்களை வச்சு நம்ம எடை போடக்கூடாது. கடவுள் கீழ்ப்படுகிறதுனால உடனே ஏதோ ஒரு உலகத்துல தான் ஏதாவது வேலை செஞ்சோன்னா 100 ரூபாய் வாங்கிக்க போ அப்படின்னு கொடுத்துருவார் கடவுள். அப்படியா இல்ல, அவர் பெருசா ஆசீர்வதிக்கணும் நம்மள பாக்குறாரு. அதனால உடனே நடக்கிறத பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. அவர் என்ன நமக்கு எதிர்காலத்தை வச்சு எங்க நம்மளை நடத்திட்டு போறாரு, பெரிய ஆசீர்வாதத்து கொண்டு போறாரு. இது ஒரு போர்வையில வந்திருக்கு அவ்வளவுதான். இவங்களுக்கு அந்த கஷ்டம் பாருங்களேன், அந்த கஷ்டம் இன்னுமே செய்ய முடியாத ஒரு வேலை வந்துருச்சு அவங்களுக்கு. அதனால அந்த வேலையே செய்யாதபடிக்கு அவங்க விடுதலை ஆக்க போறாரு. அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு வரப்போகுது, விடுதலை. அடிமையில இருந்து ஃப்ரீ, அந்த அதை பார்க்க முடியல அவங்கனால. அவங்க என்ன பண்றாங்க, இந்த பகுதி நமக்கு என்ன முக்கியமா சொல்லித்தரு தெரியுதுங்களா? ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும், நம்ம யார சேவிக்கிறோம், இஸ்ரேல் ஜனங்க யார சேவிக்க போறாங்க. கர்த்தரை சேவிக்க யாத்ராம புத்தகமே நமக்கு என்ன சொல்லுது தெரியுங்களா? அந்த புத்தகத்தின் தீமை ஹூம் வில் யூ சர்வ், கர்த்தரை நீ சேவிப்பியா இல்ல ஃபாரோவை நீ சேவிப்பியா? அதான் கர்த்தரை நீ சேவிப்பியா, யாரை நீ சேவிப்ப? கஷ்டங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் அதுக்கு மத்தியில நீ யாரை நீ சேவிப்ப? யார்கிட்ட நீ ஓடுவ? உனக்கு பிரச்சனை வந்தா யார்கிட்ட ஓடுவ? உனக்கு கஷ்டம் வரும்போது நீ யார சேவிக்கிறன்னு எப்படி தெரியுமா? தெரியும், நம்ம யார்கிட்ட ஓடுறோன்றத பொறுத்து தான் வைக்க முடியும் இல்லைங்களா? நீ யார சேவிக்கிறன்னு அப்பதான் பார்க்க முடியும். சும்மா சொல்லிக்கலாம் நான் ஒரு கர்த்தர், நான் ஒரு கிறிஸ்தவன், அது இதுன்னு. உனக்கு கஷ்டம் வந்துச்சு எங்க போறேன்னு பாக்கணும். நீ இந்த ஜனங்களை பார்க்க போறோம், இவங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு. எங்க ஓடுறாங்க? அடுத்த வசனம் படிப்போம்.
அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் ஆரோனிடத்தில் போய்
ஆரோனிடத்திற்கு போறாங்க. புரியுதுங்களா? யார சேவிக்கிறாங்க அவங்க, என்ன அவங்களுடைய உண்மையான ரூபத்தை காட்டுறாங்க. அவங்க ஃபாரோன் கிட்ட போறாங்க. ஏன் கர்த்தர்கிட்ட போலாம் இல்ல? ஃபாரோன் கிட்ட போய் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து முதலாவது யாத்ராம 2:23 சொன்ன வார்த்தையே தான், தேவனிடத்தில் முறையிட்டார்கள். அவங்க எல்லோரும் தேவனிடத்துல முறையிட்டாங்கன்னு வருது. அதுக்கு பதிலாகத்தான் மோசே அமைச்சாரு. இப்போ அதே வார்த்தை அதே மாதிரி முறையிடுறாங்க. இப்போ யாருகிட்ட? ஃபாரோ கிட்ட போய் முறையிடுறாங்க. படிங்க,
அடியாருக்கு நீர் இப்படி செய்கிறது என்ன?
கவனிங்களா, அடியார் முதலாவது வந்துச்சு.
உமது அடியாருக்கு வைக்கோல் கூடாது இருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள். உங்களுடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றார்கள்.
எத்தனை வாட்டி அடியார் அடியார்ன்றாங்க? 3 வாட்டி. ஒரு வாட்டி உம்முடைய வேலைக்காரங்க, உம்முடைய அடிமைகள், உன்னையே நம்பி இருக்கிறவங்க, உன்னை ஆராதிக்கிறவங்க, உன்னைதான் எதிர்பார்க்கிறவங்க, ஒரு ஒரு வேலை சாப்பாடுக்கும் உன்னுடைய அடியார்கள் ஃபாரோக்கு அவங்க எவ்வளவு பக்தியா எவ்வளவு உண்மையா கீழ்படிந்து இருக்காங்கன்றது அங்க வெளிப்படுத்துறாங்க. புரியுதுங்களா? நமக்கு கஷ்டம் வரும்போது நம்ம எங்க ஓடுறோம்? கர்த்தரை யார் நான் கர்த்தரை சேவிக்கிறோமா, அது எப்ப தெரியும் தெரியுங்களா? நம்ம கஷ்டம் வரும்போது தெரியும். எங்க ஓடுறோம் நம்ம? இந்த ஜனங்க பாருங்களேன் ஃபாரோ கிட்ட ஓடுறாங்க. ஆனா என்ன அவர்கிட்ட இந்த பதில் வருது? இது இது இப்ப ஒரு பாடத்தை கத்துக்க போறாங்க. முதல்ல கடவுள் நோக்கி கூப்பிட்டாங்க. 2வது அதிகாரத்துல கடவுள் மோசே வந்து பதில் அமைச்சிருக்காரு. இன்னொரு வாட்டி அவங்க கடவுளை நோக்கி கூப்பிட போறாங்க. எப்ப தெரியுங்களா? கடல் முன்னாடி நிக்குது, ஃபாரோ துரத்திட்டு வரோம். அப்ப கடவுள் நோக்கி கூப்பிடுறாங்க. கடவுள் அந்த கடலை பிரிச்சு பதில் கொடுக்கிறாரு அவங்களுக்கு. ஆனா ஃபாரோ என்ன பதில் கொடுக்க போறான் பாருங்களேன். அவனுடைய பதில,
அதற்கு அவன், நீங்கள் சோம்பலாய் இருக்கிறீர்கள், சோம்பலாய் இருக்கிறீர்கள், அதனால் தான் போக வேண்டும், கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள். போய் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை, ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றார்.
என்ன ஒரு கொடுமை, என்ன ஒரு பயங்கரம் ஃபாரோவுடைய பதில். புரியுதுங்களா? இதாங்க ஃபாரோவுடைய பதில். தேடி போறாங்க, என்ன வியாபுலம், என்ன வேதனையில பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு போதுங்க, கும்பலா போய் ஐயான்னு கத்துக்க அந்த காட்சியெல்லாம் படங்கள்லாம் பாத்துக்குவீங்க, நெஞ்செல்லாம் அடிச்சுக்கிட்டு ஐயா ஐயான்னு. அவன் என்ன சொல்றான்? கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம, கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாம, மனித தன்மையா இல்லாம, ஒரு ஒரு ஒழுங்கான மிருகத்துக்கூட இருக்கிற இறக்கம் இல்லாம, உங்களுக்கு நீங்களா சோம்பேறிங்க. அவங்க கட்டின பேலஸ்ல உட்காந்துகிட்டு இருக்கான், ஊரெல்லாம் அவங்க கட்டினது, நீங்கெல்லாம் சோம்பேறிங்கன்றான். அவங்கள பார்த்துட்டு ஏன் போய் ஆராதனை பண்ணுவோம் போறீங்களா? கொடுக்க மாட்டோம், போங்க, போய் எனக்கு வேலை செய்யுங்க, போங்க எனக்கு வேலை செய்யுங்க. அந்த இன்னும் இங்கிலீஷ்ல வருது, கோ அண்ட் சர்வ் மீ அப்படின்றான். போய் எனக்கு சேவை செய்யுங்க அப்படின்னு. உனக்கு தெரியுமா இது என்ன படம்னு? உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிறத விட்டுட்டு மத்த எந்த கடவுளை ஆராதிச்சாலும், எங்க பழைய பாஸ்டர் சொல்லுவார், உண்மையான கடவுளை ஆராதிக்கிறத விட்டுட்டு மத்த எந்த கடவுள்கிட்ட போனாலும் அது போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அது ஆராதிக்கும் போது ரொம்ப பண்டிகைங்க நல்லா இருக்கும், அது கொடுக்குற இன்பங்கள்லாம் நல்லா இருக்கும், எல்லாரும் ஊர்ல செய்யறாங்களே நம்மளும் அவங்க கூட ரொம்ப நல்லா இருக்கும். அது உங்க ரத்தத்தை குடிக்காம அது விடவே விடாதுன்னு சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார். ரத்தத்தை உங்களை குடிக்காம உங்க உங்க சுகத்தை கெடுத்துரும், உங்க குடும்பத்தை கெடுத்துரும். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஆராதிக்கிற கடவுள், நீங்க ஆராதிக்கிற தெய்வம் உங்களை இந்த அளவுக்கு எங்க கொண்டு வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது எங்க கொண்டு போயிட்டு இருக்கு தெரியுமா? உங்களை நரகத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. அது தெரியாம அதை போய் இன்னமும் ஆராதனை பண்ணிட்டு வரீங்களா? இத்தனை வருஷமா நம்ம அதை ஆராதனை பண்ணுமே, நமக்கு என்ன செஞ்சிச்சது? நம்ம குடும்பத்துக்கு என்ன செஞ்சு, என் ஆத்மாவுக்கு என்ன செஞ்சிச்சு? இன்னமும் அதை தான், அதுகிட்ட வந்து வரவே முடியாது. போ, என்னத்தான் நீ நரகத்து வரைக்கும் என்ன ஆராதனை பண்ணணும்னு தான் அதை நம்மளை பிடிச்சிருக்கோம். அது எங்க பழைய பாஸ்டர், அது ரத்தத்தை குடிக்காம விடாது. அதாங்க ஒரு பொய் கடவுள். இவங்க எல்லாம் ஃபேரோ ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவனுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப கூட அவங்ககிட்ட ஓடினாங்க, அவனுக்கு கொடுக்குற பதில் பாருங்களேன். ஆனா அவங்க செய்யறாங்க பாருங்களேன், பொய்யான கடவுள் அதாங்க நமக்கு செய்யும். பயங்கரம் அது. மோசே வந்து இஸ்ரேல் என்னுடைய சேஷ்ட புத்திரன், அவனை விடுதலை பண்ண, அவன் எனக்கு சேவை செய்யணும் போது இவன் போய் என்ன சொல்றான் பாருங்களேன், என்னை நீங்க சேவை செய்யுங்க, போங்க, எனக்கு நீங்க சேவை செய்யுங்க. இங்க பாக்கணும், ஒரு ஒரு போர் நடக்குதுங்க. யார் கர்த்தர்? ஃபாரோ கர்த்தரா இல்ல யெகோவா கர்த்தரா? யாரை நம்ம ஆராதிக்க போறோம்? ஃபாரோவை ஆராதிக்க போறீங்களா இல்ல வேற மற்ற தெய்வங்களை ஆராதிக்க போறீங்களா? யார் அப்படின்றத பாக்குறோம். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்க அவங்களுடைய சுய ரூபத்தை காட்டுறாங்க, ஃபாரோ கிட்ட ஓடுறாங்க, தேவன்கிட்ட ஓடாம அவங்களுடைய கஷ்டங்களுக்கு மத்தியில அந்த இவங்கிட்ட ஓடுறாங்க. அது எவ்வளவு பெரிய தப்பு பாருங்களேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இறையாண்மை உள்ள தேவன், நான் பார்த்தோம், வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரங்களும் யார் கொடுக்கப்பட்டிருக்கு? மரியமாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு? இயேசுக்கு. அதான் போன வாரம் பார்த்தோம், வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல ஒவ்வொரு அணுவும் நாசச்சாத்தான் அணிய முடியும்னு தேவன் எல்லா நாமத்தை விட உயர்ந்த நாம ஒரு நாமம் உயர்த்தி இருக்கிறாரு. அவரை நம்ம ஆராதிக்க போறோமா, மத்ததுக்கெல்லாம் தேடி ஓட போறோமா நம்ம? அதுதான், யார நீங்க ஆராதிக்க போறீங்க, யார நீங்க சேவை செய்ய போறீங்க? அதான் அந்த யாத்திரா அவன் நம்ம கிட்ட கேக்குது. அதான் அந்த பாடத்தை நம்ம படிச்சுக்கிறோம். நம்ம கஷ்டம் வரும்போது யாருகிட்ட ஓடுறோம்? அந்த சூழ்நிலைகள் என்னதான் இருந்தாலும் சரி, என்னுடைய தேவன், மெய்யான தேவனை நான் ஆராதிக்கிறேன், எனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை மாத்தி கொடுக்கிற ஒரு தேவனை ஆராதிக்கிறேன் அப்படின்னு அவரை நம்பி நம்ம இருக்கணுங்க. நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் அவரை தான் நோக்கி பார்க்கணும். இதே இஸ்ரவேல் ஜனங்க போய் கத்துக்கிட்டாங்க ஒரு பாடத்தை, ஃபாரோ கிட்ட போய் என்ன ஆச்சுன்னு. இதுக்கப்புறம் அவங்க தேவனை நோக்கி கூப்பிட போறாங்க. கூப்பிட்டவன என்ன ஆச்சு தெரியுங்களா? இதோ ஃபாரோ சொன்னா இல்லைங்களா, போய் சேவை செய்யுங்க. என்ன போய் சேவை செய்யுங்கன்னு சொன்ன இதே ஃபாரோ இன்னொரு ஆட்டி சொல்லுவான், போய் சேவை செய்யுங்கன்னு. அப்போ என்ன சொல்லு, எதுக்கு சொல்லுவான் தெரியுமா? போய் தேவனை சேவை செய்யுங்கன்னு அவங்களை விடுதலை பண்ணி விடுவான். அப்படி செய்ய வைக்கிற தேவன், எல்லாவற்றுக்கும் இறையாண்மை உள்ள தேவன், அவரை ஆராதிக்கணுமா? நம்ம இங்க ஏதோ சில்ற காசு கிடைக்குது, இங்க ஏதோ அது கிடைக்குது இது கிடைக்குதுன்னு போய் மற்ற கடவுளை நம்ம ஆராதிக்கணுமா? என்ன உண்டாக்குனவர் யார், என்ன சிருஷ்டித்தவர் யார், அவரை தாங்க நம்ம ஆராதிக்கணும். என்னுடைய நித்திய நன்மையை கருத்துல கொண்டவர் யார், அவரை தான் நம்ம ஆராதிக்கணும். அவரு அவருடைய வழிகளே அதிசயமான வழிகள், அதிசயமான கிரியைகள். ஒரு எந்த தாய்க்கும் தன்னுடைய பிள்ளை மேல அந்த அளவுக்கு பாசம் இருக்க முடியாது. அந்த தெய்வத்துக்கு நம்ம மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கார். நம்முடைய ஜபங்கள் எல்லாம் அவர் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறார். எவ்வளவு நல்லா சொல்றாரு பாருங்களேன். நான் கூட யோசிக்கிறேன், எனக்கு காலையில ஏதோ ஒன்னு மறந்துட்டு வந்துட்டு அதை கூட எனக்கு அது ரொம்ப கவலையா இருக்கு, அதை கூட என்கிட்ட சொல்லுன்றார். சின்ன சின்ன காரியங்களையும் எல்லாவற்றையும், ஏதாவது விட்டு வச்சிருக்காரா? உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் என்கிட்ட வா. ஏன்னா அவர் எதிர்பார்க்கிறாருங்க, அவர்கிட்ட வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. மத்ததுகிட்ட ஓடாது, மனுஷங்கிட்ட ஓடாது, மனுஷங்களை தேடி போகாது, என்கிட்ட வா. என் மேல சார்ந்து இருக்கிற, நான் பெரியவர், உன்னை ஆட்சி செய்யறேன்றத உணர்ந்து வாழுகிறேன்றத நான் அறிஞ்சிக்க, நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதை நான் பார்க்கும்போது நான் உன்னை நடத்துற ஆசீர்வதிக்கிறேன், என்கிட்ட வா. எல்லாவற்றுக்கும் எதையுமே விட்டு வைக்கல அப்படின்னு நம்ம கேட்கிறார். அந்த அப்போதுதான் எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் நம்மளை ஆட்கொள்ளுது. அதை விட்டுட்டு என்ன மாதிரி சமாதானத்தை இழந்துடணும் பாருங்களேன். மனுஷங்கிட்ட போறது, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட, அவங்க கிட்ட புலம்புறது, இவங்க கிட்ட புலம்புறது, அந்த கிட்ட புலம்புறது, அங்க ஒரு தேங்காய் ஓடி, இங்க ஒண்ணு அதை பண்ணு, இங்க போய் மொட்டையடி, அதெல்லாம் எவ்வளவு யூஸ்லெஸ் காரியம். யாரை நம்ம சேவிக்க போறோம்? கர்த்தரையா யெகோவையா? அதான் முதல் பாடத்தை நம்ம படிச்சுக்கிறோம். ரெண்டாவது பாடம் ரொம்ப முக்கியமான பாடம், நம்ம படிச்சுக்க வேண்டியது ஒரு எச்சரிக்கை. சாத்தானால கண்ட்ரோல் பண்ற ஒரு ஃபாரோவுடைய நிலைமை, அவருடைய நிலைமை பாருங்களேன் என்ன ஆகுதுன்னு. அவனுடைய மைண்டை நம்ம பார்க்கலாம். சாத்தானால கண்ட்ரோல் பண்ற மைண்டினுடைய அடையாளங்கள் என்ன தெரியுமா? இதை பாருங்களேன். கர்த்தருக்கு போய் பலியிடுறத வந்து அவன் ஒரு யூஸ்லெஸ் காரியமா நினைக்கிறான். கர்த்தருக்கு போய் பலியிடுறது, ஹி திங்ஸ் இட்ஸ் யூஸ்லெஸ். அதுதான் ஒரு அடையாளம், சேட்டன் கண்ட்ரோல்ஸ் தட் மைண்ட். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, புதிய ஏற்பாடுல சாத்தான் ஒரு மனுஷனை சாத்தான் கண்ட்ரோல் பண்ணான்னு ரொம்ப அடிக்கடி வருது. யாரு? யூதாஸ். ஏன்? உங்க 12 பேரை நான் தெரிந்து கொண்டேன், அதுல ஒன்னு பிசாசுன்னு இயேசுவே சொன்னார். அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா, அந்த மரியா பக்தியில பூரிப்புல இயேசு மேல அந்த அளவுக்கு மயங்கி எடுத்துட்டு வந்து அந்த பரிமள காஸ்ட்லி தைலத்தை எடுத்துட்டு வந்து உடைக்குது. அவன் என்ன சொன்னான் தெரியுமா, வாட் அ வேஸ்ட், வேஸ்ட். இப்படி போய் கடவுளுக்கு போய் பலி கொடுக்கறான், இவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டே. அவனுக்கு மனசுல ஓடுது, அந்த காசு இருந்தா நான் சாப்பிட்டுருக்கலாம், நான் பிரியாணி பண்ணிருக்கலாம், அதை சாப்பிட்டுருக்கலாம், அதை வாங்கிருக்கலாம், இதை வாங்கிக்கலாம். ஆனா வெளியில என்ன சொல்றான், ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. அது பிசாசு, அவன் பிசாசு கண்ட்ரோல் பண்ற மைண்ட். கர்த்தர் கொடுக்கிற, கர்த்தருக்கு செலுத்துற நேரம் பலி வந்து ஒரு ஒரு வேஸ்ட் நினைக்கிறது. அவன் பாருங்களேன், அதை செய்யறத பாக்குறான், அவருடைய வார்த்தைகளை வீண் வார்த்தைகள் நினைக்கிறது, அவருடைய வார்த்தைகளை வீண் வார்த்தைகள் நினைக்கிறது. அது பிசாசுனால கண்ட்ரோல் பண்ற மைண்ட். கடவுள்னால கண்ட்ரோல் பண்ற மைண்ட் எப்படி தெரியுமா, ஒன்னு சங்கீதம் ஒன்னு, கர்த்தருடைய வசனத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனிதனே பாக்கியவான். ஏன் அப்படி இருக்கிறான், அவனுக்கு தெரியும் அது வீண் வார்த்தைகள் இல்ல, நித்திய ஜீவனுக்குரிய வார்த்தைகள். அது ஒரு வார்த்தைகள் தான் என்ன காப்பாத்தும், அது ஒண்ணுதான் என்ன ரட்சிக்கும். நம்ம நம்ம இதயத்தை நம்ம சோதிச்சு பார்க்கலாம், பைபிளை நம்ம என்னங்க மதிக்கிறோம், அதை எப்படி மதிக்கிறோம். நம்ம வந்து வெளியில சொல்லாம இருக்கலாம் அது வீண் வார்த்தைகள்னு, ஓ பைபிளை தாங்க நாங்க நம்புறோம், பைபிள் தாங்க ரொம்ப முக்கியம். ஆனா பைபிள் டைம் படிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் கொடுக்குறீங்க, ஏன் அவ்வளவு டைம் கொடுக்கறதுல நீங்க, ஏன்னா வேற டைம், அது அவ்வளவு வீண் வார்த்தை. அதை படிக்கிறத பத்தி வேற எவ்வளவு வேலை இருக்குது நம்மளுக்கு, வேஸ்ட் ஆஃப் டைம். அது டிவியை பார்க்கணும், சீரியலை பார்க்கணும், அதெல்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நமக்கு இது இதெல்லாம் இது வீண் வார்த்தைகள்ன்ற மாதிரி நம்ம செய்கள்ல நம்ம காட்டலாம். ஏன்னா நித்திய ஜீவனுக்குரிய வார்த்தைகள் அது ஒண்டிதான். இந்த கடவுள் இந்த உலகத்திலேயே பேசுனது அதுல மாத்திரம் தாங்க, உங்களுக்கு தெரியுமா, வேற எந்த மனுஷர் மூலமாவோ எங்கேயும் கடவுள் பேசல, பைபிள மாத்திரம்தான் பேசியிருக்க. மனிதனே நீ சீரழிஞ்சிருக்கிற, நீ பயங்கரமா சீரழிஞ்சிருக்கிற, பாவத்துல இருக்கிற நீ, நீ என் பிரசன்னத்துல பரிசுத்த பிரசன்னத்துல வர்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை, நீ நித்தியத்தை சந்திக்கிறதுக்கு தகுதி இல்லாத மாதிரி இருக்கிற, நீ என்ன பண்ண போற, செத்த உடனே நீ என்ன பண்ண போற, என் முன்னாடி எப்படி வந்து நிக்க போற, சதா காலம் இருக்க போதே, இது ஒரு சின்ன வாழ்க்கை, இது முடிச்சுட்டு சதா காலத்தை நீ எப்படி சந்திக்க போற, பயங்கரமான ஒரு நித்தியம் உனக்காக இருக்கிறதே, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே கிருபையின் வழி. அவர் எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி காமிச்சிருக்கிறது பைபிள்ல மாத்திரம்தான் காமிச்சிருக்கிறார். அதுதாங்க காமிச்சிருக்கிற, அந்த வார்த்தையில தான் நமக்கு அந்த வழியே நமக்கு தெரியுது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருந்தோமானால் நாம் தண்டனைக்கு எப்படி தப்புவோம் எச்சரிக்கை வர கொடுக்கிறார். அதை போய் வீண் வார்த்தைகள் நம்ம சொன்னோம்னா, அதை போய் வீண் வார்த்தைன்னு நம்ம மதிச்சோம்னா, பைபிள் எந்த அளவுக்கு நம்ம மதிக்கிறோம். பிசாசு நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்றா, இதை வச்சு பாத்துக்கலாம். பைபிள வீண் வார்த்தைகள் நினைக்கிறவங்க நம்ம முக்காவாசி பிசாஸ் கண்ட்ரோல்ல இருக்கும், நம்ம மைண்ட் அவன் கண்ட்ரோல் பண்றான். இந்த உலகத்தின் உலகத்தையே கண்ட்ரோல் பண்றான், என்ன உலகத்தை கண்ட்ரோல் பண்றான், இந்த கடலை காட்டை காக்காவைய கண்ட்ரோல் பண்றான், மனுஷங்களை தான், நம்ம மைண்டை தான் எப்படி கண்ட்ரோல் பண்றான், தேவனுடைய வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு கொடுக்காம. பாருங்களேன், அவனுடைய ஃபாரோவுடைய பார்க்கலாம், என்ன எவ்வளவு பெரிய நித்திய அழிவு வரப்போது, அதை பத்தி கவலை மனுஷனுக்கு இல்லாத வீண் வார்த்தைகள். இயற்கை மனிதன் இவ்வளவு பெரிய கம்பீரமான பைபிளை எப்படி மக்கள்லாம் எப்படி மதிக்கிறாங்க, வீண் வார்த்தைகளா தானே மதிக்கிறது. உங்க ஸ்கூல்ல எல்லாம் வீண் வார்த்தைகளா தானே மதிக்கிறது, ஏன் அவங்க பிஸி அப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். மற்ற காரியங்கள்லாம் இம்பார்ட்டன்ட், வசனங்க ஒண்டி வீண் வார்த்தைகள். ஃபாரோ பாருங்களேன், சாத்தான் ஆரம்பத்திலிருந்தே எப்படித்தாங்க பண்ணிட்டு வந்தது, ஆரம்பத்திலிருந்தே சாத்தான் செய்யறது கடவுள் கொடுத்த கட்டளைய, கடவுள் கொடுத்த வார்த்தைகளை நம்ம சீரியஸா எடுத்துக்க கூடாதுன்னு தான் அவன் பண்றது. ஏதேனா தானே பண்ணான், சாப்பிடவே சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அது வீண் வார்த்தைகள், அது சீரியஸா எடுத்துக்காத. இன்னைக்கும் அதான் செஞ்சுட்டு வந்து உலகத்தையே கண்ட்ரோல் பண்றான். நீங்க பாக்கணும், இப்படி தேவன் கொடுத்த இந்த வீண் வார்த்தைகளை நிராகரிக்கிற மனுஷன் ஃபாரோவுடைய நிலைமை தான். ஃபாரோ என்ன ஆனா பாருங்களேன், அவன் ஒரு ராஜா, எவ்வளவு பெரிய ராஜா இருக்கணும், அவன் போய் அவங்கள ஆராதனை பண்றதுக்கு அனுப்புறது தடை பண்ணது மாத்திரம் இல்லாம அவங்களுக்கு செய்யக்கூடாத கொடுமையான வேலையை கொடுத்துட்டு அவன் வந்து கூக்குறாங்க, கெஞ்சுறாங்க, என்ன காமன் ஜஸ்டிஸ் வாங்க, பொதுவான நீதி, மனித தன்மை. ஒரு ராஜா இல்லையா, நீ ஆட்சி செய்யறிய, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இல்ல, அவங்களுக்கு போய் கொடுக்க மாட்டேன், போங்க சாங்கன்றிய, ஏன் அப்படி ஆனா அவன், என்னத்துக்கு அவன் அப்படி ஆனா, என்ன தெரியுமா அப்படி ஆகுறது, கடவுளுடைய செய்தியை ஒருத்தர் நிராகரிக்கும் போது அந்த மனுஷனை கடவுள் வந்து அவனுடைய இருதய வலிக்கையே அவனை விட்டுறார். அவர்கள் இதயத்தின் வழிகளுக்கே, அவனுடைய பிடிவாதத்துக்கு, அவனுடைய அவிவிசுவாசத்துக்கு, அவனுடைய பயங்கரமான இதயத்து பாவங்களுக்கே அவனை விட்டுறார். அப்படிதான் ஃபாரோ விட்டுட்டார், விட்டுன்னு வர்றாரு பாருங்க. ஏன் அப்படி மோசமா போனான் அப்படி பாருங்களேன். கடவுளுடைய வார்த்தைகளை மதிக்காம அவிவிசுவாசமா இருந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு தெரியுங்களா, அவங்க பயங்கரமா போயிடுறாங்க. பிடிவாதம், ஆங்காரம், பெருமை, ஃபாரோ யார் பேச்சும் கேட்க மாட்டான், அவங்க பாடி இஷ்டம்படி இருக்கிறது, அப்படியெல்லாம் மாறிடுறாங்க. அவங்க இருதயத்தின் வழிகளுக்கே கடத்துற அவங்களை ஒப்பு கொடுத்துறாரு. கீழ்ப்படிதல், தாழ்மை, பயம், கடவுளுடைய பயம் இல்லாம போய்விடுகிறது. அதான் ஒரு வார்னிங் நம்ம கத்துக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்ட பண்ணணும். அது பெரிய எச்சரிக்கை. சரி, இதோடு நம்ம முடிப்போம். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வசனத்தை நம்ம கேட்டிருந்தோம்னா, கடவுள் உங்ககிட்ட பேசியிருந்தார்னா, கர்த்தருடைய சத்தம் இன்று கேட்டால் உங்க இருதயத்தை கடினப்படுத்திக்காதீங்கன்னு பைபிள்ல போட்டிருக்கோம். உங்க இதயத்தை கடினப்படுத்திக்காதீங்க, ஏன்னா இன்னமும் அது மோசத்துக்கு தான் கொண்டு போகும். இன்னைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி, இது வீண் வார்த்தைகள் அல்ல, இது நித்திய ஜீவனுக்குரிய வார்த்தைகள், இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், இந்த வார்த்தைகள் படிதான் என் வாழ்க்கையை என்னமே நான் நடத்திக்குவேன்னு உங்க வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்புக் கொடுங்க. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிட்டோம். ஜெபம் செய்வோம்.